செய்திக்கு நாம் கடந்து போகும் முன்பதாக நம்மை தாழ்த்தி ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு வருடத்தை கூட ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக தந்து பரிசுத்தவான்கள் எங்கள் இல்லங்களிலே எங்கள் வாழ்க்கையிலே நீங்களுக்கு முன்மாதிரிகளாக வைத்து போனவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து திருச்சபையிலே ராஜா நாங்களும் எங்கள் பிள்ளைகள் எங்களை குறித்து சொல்லும்போது ஒருவேளை தகப்பனே அநேக காரியங்களை உலக பிரகாரமாக சொல்லலாம் ஆண்டவரே, திருச்சபைக்கு அடுத்த காரியங்களில் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்களில் எங்களை ஒரு மாதிரியாக அவர்கள் பின்பற்ற எங்களையும் கர்த்தர் ஒரு மாதிரியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே பிரயாணத்தில் இருக்கிற சகோதர ஆரம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் இந்தியாவிலிருந்து சுகபத்திரமாக ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த சவுதி ஜபாவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலும் இம்மட்டும் கடந்த ஒரு சில மாதங்கள் எங்களோடு கூட காணப்பட்டு தொடர்ந்து தன் மகளுடைய இல்லத்திலும் தொடர்ந்து இந்தியாவுக்கும் செல்ல இருக்கிற சர் ஹக்ஸ்லி அவருடைய அம்மாவுக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற பிளஸ்ஸியை நினைக்கிறோம் ஐயா. இன்னும் கடந்த நாட்களிலே ரஷ்யாவின் ஜெட் வெடித்து ஆண்டவரே அதன் மூலமாக இறந்த 224 பேசஞ்சர்ஸுக்கு அதிகமான குடும்பத்தின் அங்கத்தினரை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு துக்ககரமான நாளாக இருக்கும்போது நீரங்களை இவ்வளவு அழகான ஒரு ஆலயத்தில் அமைதியான முறையில் உம்மை ஆராதிக்கும்படி நீரங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆராதனையில் கலந்து கொள்ள இயலாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இன்று நடைபெறுகிற திருவிருந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய சமூகம் கூட இருப்பதாக இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, எபிரேய ஆக்கியும் எபிரேய நிருபத்தில் 12 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லுவார். அவர் அந்த திரளான சாட்சிகள் என்று சொன்னது 11 அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிற விசுவாசிகளின் பட்டியலை சொல்லுவார். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றிலும் காணப்படும் போது அதை அவர் சொல்லிவிட்டு, நீங்களும் நானும் இன்றைக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக எபிரேய ஆக்கியம் சொல்லுவார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவீர்கள் என்று சொல்லுவார். இதை எபிரேய ஆக்கியம் சொன்னதற்காக நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது என்னுடைய அப்பாவை குறித்து நான் அநேக காரியங்களை சொல்லலாம். என்னை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தின பிபிஎஸ் அண்ணாச்சிமார்களை குறித்து நான் சொல்லலாம். அவர்கள் எனக்கு முன்மாதிரியாக தேவன் தந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் எபிரேயாக்கின் அழகாக என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் கிறிஸ்து, அவரை நோக்கி ஓடு என்று சொல்லுவார். இப்ப எங்க அப்பாவை நான் எடுத்துக்கிட்டேன், என்னால அந்த பிபிஎஸ் அண்ணாச்சிமார்கள் எல்லாரும் இன்னைக்கு போதகர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே, அவங்கள நான் எடுத்துக்கிட்டேன்னா ஒருவேளை அவங்ககிட்ட நான் சில தவறான காரியங்களையும் கற்றுக்கொள்ளலாம் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை எனக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். ஆனால் நீ உன் இலக்கை கிறிஸ்துவை முன்னிட்டு ஓடு என்று சொல்லுகிறார். அது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 11 அதிகாரத்தின் கடைசி வசனம் 40 வசனத்துல எப்படி ஆக்கியம் சொல்லுவார் என்னன்னா, இந்த பரிசுத்தவான்கள் ஆபேல் எடுத்துக்கிடுங்க, ஆபிரகாம் எடுத்துக்கிடுங்க, இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராக்கப்படாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன? இந்த நாளில் நான் விசுவாச வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமேயானால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிறிஸ்துவையே என் இலக்காக கொண்டு நான் ஓட வேண்டும். ஆபேல நாட்களில் இருந்த சகலமும் சூழ்நிலைகள் வித்தியாசம், ஆபிரகாம் நாட்களில் இருந்த சூழ்நிலைகள் வித்தியாசம், பவுலின் காலத்தில் இருந்தது வித்தியாசம், இன்றைக்கு என் வாழ்வில் இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசம், அன்றைக்கு காணப்பட்ட சவால்கள் இன்று காணப்படுகிற சவால்கள் வித்தியாசம், அன்று காணப்பட்ட அனுக்கிரகங்கள் இன்று காணப்படுகிற அனுக்கிரகங்கள் வித்தியாசம். ஆனால் மாறாதவர் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நீ ஓடு. அப்போது ஆபேலை போன்று இந்த நாட்களில், ஆபிரகாமை போன்று இந்த நாட்களில் நீங்களும் ஒரு விசுவாச வீரராக முடியும். அப்படி நீங்கள் மாறினால் மட்டுமே 11 அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிற பட்டியலில் உள்ள விசுவாசிகளின் அவர்களுடைய ஓட்டம் தொடரக்கூடியதாக அமையும். எனவே தான் எபிரேயர் சொல்றாரு, நம்ம எல்லாம் அவங்க பூரணராக்கப்படல, அதனால உன்னுடைய ஓட்டம் இந்த நாளுக்களில் இந்த காலத்தில் தேவன் உன்னை கொண்டு ஓட விரும்புகின்றார், அதை நீ ஓடு என்று தான் எபிரேயர் சொல்லுகின்றார். சரி, அப்ப ஞாபகத்தில் வச்சிடுங்க, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் கிறிஸ்து. நன்றாக சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசத்தை எப்போது ஆண்டவர் துவக்குவார் என்று எண்ணுவோம் என்றால், எல்லாம் பரிசுத்தமானாக நான் மாறின பின்பு கர்த்தர் என்னிடத்தில் விசுவாசத்தை துவக்குவார் என்று நாம் எண்ணுவோம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் இடத்திலே விசுவாசத்தின் ஓட்டத்தை துவக்கின ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு விசுவாசியாக மாற்றி அவர் ஓட்டத்தை துவக்கவில்லை. கடைசியாக ஈசாக்கை பலி செலுத்தும் போது ஆண்டவர் சொல்லுவார், இப்போது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. எனவே ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகின்ற காலம் வேதம் அழகாக சொல்லுகின்றது, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். இது இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா கிறிஸ்தவர்கள் நாம் நினைப்பது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் என்னுடைய விசுவாசம் துவங்கும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் கர்த்தர் நான் பாவியாக இருக்கும்போது என்னை நேசிக்கிறார். ஆபிரகாம் பரிசுத்தவனாக மாறின பின்பு கர்த்தர் அவனை அழைக்கவில்லை. எல்லா பக்திமான்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் புதிய பாட்டில இருந்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன். யோசித்து பாருங்க, மத்தேயு 4:19 ஒரு சகோதரர், ரெண்டு பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏசுவாமி அதன் பக்கமா வராங்க. ஏசுவாமி வந்து அவங்களை பார்த்து, எப்பா உங்க அப்பா பேர் என்ன, எந்த சர்ச்சில் நீ மெம்பரு, மூழ்கி ஸ்நானம் எடுத்தியா, இந்த ஸ்நானம் எடுத்தியா, அந்நிய பாஷை பேசுகிறியா, ஆண்டவர் கேட்கல. என்ன சொன்னார் என்றால், என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், விசுவாசம் துவக்கப்படுவது நீங்கள் விசுவாசிகளாக மாறின பின்பு அல்ல, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு அல்ல. விசுவாசத்தை துவக்குகிறவர் பாவியாய் இருக்கும் போது அந்த ஓட்டத்தை துவக்குகிறார். அதனால நம்ம யாருமே சாக்குப்போக்கு சொல்ல முடியாதுங்க. நல்ல கவனிங்களே, மத்தேயு 4:21 பாருங்க, யாக்கோபு யோவான் ரெண்டு சகோதரங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, அவங்களை பார்த்து என்ன சொல்றார், பின்னே வாருங்கள், அவங்கள்டையும் பார்த்து சொல்றார். அவங்களும் என்ன செய்தாங்க, ஆண்டவரை பின்பற்றி போனாங்க. பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க, பலவீனம் உள்ள பேதுரு. யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க, குறைகள் உள்ள யாக்கோபு. யாவானை எடுத்துக்கொள்ளுங்க, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் விசுவாச வீரர்களாக ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. விசுவாசத்திலே குறை உள்ளவர்களை பார்த்துதான் தேவன் தெரிந்து கொண்டிருந்த 4 பேரையும் அவருடைய 3.5 காண்டு கால ஊழியத்தில் எத்தனை முறை அற்ப விசுவாசிகள் என்று சொன்னார், எத்தனை முறை அவ்விசுவாசிகள் என்று சொன்னார், எத்தனை முறை இருதய கடினம் உள்ளவர்கள் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களிலும் என்னிலும் விசுவாசத்தின் ஓட்டத்தை ஆரம்பிக்கின்ற அந்த காலம் நான் பாவியா இருக்கும் போது ஒருபோதும் மறந்துடாதுங்க. நிறைய நேரங்களில் நம்மள இருக்கிற விசுவாசம் அவிந்து போறதுக்கு காரணமே அதுதான். நான் இன்னும் விசுவாசியா மாறல, கிறிஸ்தவங்க என்றுமே சொல்லுவாங்க நான் ஒரு பெரும் பாவி, எனக்கு இதுக்கு தகுதி கிடையாது. ஐயா பைபிள் வாசிக்கிறீங்களா? நான் அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. ஜபிக்கிறீங்களா? நான் அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. செய்தி கொடுக்கிறீங்களா? நான் அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. இத வேலையில சொல்ல மாட்டாங்க. வேலையில ப்ரமோஷனுக்கு என்ன கேளுங்க, அவங்கள்ட்ட இல்லாததையும் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட படிச்சுட்டு இருந்தாவது செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. ஆனா தேவனுடைய காரியத்துல வரும்போது தேவன் எதிர்பார்க்கின்ற ஆண்டவருடைய அளவை பார்க்கும் போது அவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்ற தேவன். அதுலதான் அவர் விசுவாசத்தை துவக்கிறார் பாத்துக்கங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறேன். இந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டது அப்படிப்பட்ட தேவன் என் தேவன், நம்முடைய தேவன். சரி, உங்களுக்கு எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு கேட்கலாம். நீங்க ஆபிரகாம சொன்னீங்க, பேதுரு யாக்கோபு எல்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு என்னன்னு. 2 தெசலோனிக்கே 2:14 எடுத்து வாசித்து பாருங்க. 2 தெசலோனிக்கே 2:14 என்ன சொல்றாரு தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு, மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். பவுல் தெசலோனிக்கே திருச்சபை பார்த்து நீங்க எல்லாம் பரிசுத்தமா பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய மகிமையை அடையும் பொருட்டு கர்த்தர் உங்களை இந்த சுவிசேஷத்தின் பொருட்டு ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். 2 தீமோத்தேயு 1:9 பவுல் மறுபடியும் சொல்வார். 2 தீமோத்தேயு 1:9 சொல்வார், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்கல, தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் இந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களிலே துவக்கி இருக்கிறார். ஒத்துக்கொள்ளுவோமோ ஒத்துக்கொள்ளவில்லையோ, அறிந்திருக்கிறோமோ அறியவில்லையோ, தேவன் உங்களிலும் என்னிலும் இந்த விசுவாசத்தை துவக்குகிறவர். அவர் துவக்கிவிட்டார். அவர் ஆபேலில் துவக்கினார், ஆபிரகாமில் துவக்கினார், பேதுருவின் வாழ்க்கையில் துவக்கினார், தெசலோனிக்க திருச்சபையின் வாழ்க்கையில் துவக்கினார், நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையில துவக்கி இருக்கிறார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில துவக்கி இருக்கிறார். நல்லா நீங்க இந்த விசுவாசத்தை அவர் துவக்கிறார் இல்லையா? இதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறது யாருன்னா மனிதர்களை தான் பயன்படுத்துகிறார். இதை நீங்க ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஏன் இது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம போன வாரத்துல பாஸ்டர் அப்ரிசியேஷன் சண்டேல அவங்க அழகாக சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, இப்ப யாருமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது கிடையாது, எல்லாரும் அவங்களுக்குன்னு ராஜ்யம் கட்டுறாங்கன்னு அவர் சொன்னார். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தை துவக்குறவர் கிறிஸ்து. அந்த விசுவாசத்தை துவக்குவதற்கு அவர் பயன்படுத்துகிறவர் யார் என்றால் மனிதர்கள். இதன் ஞாபகத்தில் வச்சிருங்க. சில வசனங்களை வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியத்தக்கதாக வாசிக்கிறேன். இப்ப பாருங்களேன், பேதுரு எடுத்துக்கிட்டோம், யாக்கோபு எடுத்துக்கிட்டோம், யோவான் எடுத்துக்கிட்டோம், அந்திரேயா எடுத்துக்கிட்டோம், இவங்களை எல்லாம் ஆண்டவர் விசுவாச வாழ்க்கையை இவங்கள்ட்ட துவக்கினார். ஆனா துவக்குவதற்கு காரணம் என்ன? அல்லது காரணம் யார்? இவர்களை ஏன் ஆண்டவர் இவ்விதமாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும்போது, யோவான் 1:35-51 நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 1:35-51 நல்ல கவனிங்க. யோவானுக்கு 2 சீஷர்கள் இருந்தாங்க. ஒரு நாளில் யோவான் அந்த வழி அருகே நிற்கிறார். 2 சீஷர்கள், அதுல ஒருத்தன் தான் அந்திரேயா. பார்த்துருங்க, இவங்க அவரோட நிக்கிறாங்க. இவங்களுக்கு குரு யாரு? இப்ப யோவான் ஸ்நானம். இது ஞாபகத்தில் வச்சிருங்க. யோவான் ஸ்நானம், இயேசு கிறிஸ்து போறார் அந்த வழியாக. யோவான் ஸ்நானம் செய்தது என்ன தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின், வேற எதுவுமே சொல்லல. டே இவரை பின்பற்றி போங்க, 5 அப்பம் கொண்டு 2 மீனும் கொண்டு 5000 பேர் போஷிப்பாருன்னு சொல்லல. இதுதான் தேவ ஆட்டுக்குட்டின். இந்த 2 சீஷர்களும் இயேசுவை பின்பற்றினார்கள். யோவானிடத்தில் வந்து எத்தனை தடவை கேட்டாங்க, ஐயா வருகிறவர் நீர் தானா? ஐயா நீர் தானா? ஐயா நீர் தானா? அவர் சொன்னதெல்லாம் நான் அல்ல, எனக்கு பின் வருகிறவர், அவர் எனக்கு முன் இருந்தவர், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன். இது யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் யாரு? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போன்று பெரியவர் ஒருவரும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவனிங்க இந்த யோவான் ஸ்நானன் இந்த சீஷர்களை வச்சிட்டு என்ன பேசியிருப்பாருன்னு நினைச்சிருக்கீங்க? தன்னை பற்றி சொல்லியிருப்பாரா? இயேசு பற்றி சொல்லியிருப்பாரா? இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லியிருப்பாரா? இல்ல தன்னுடைய இதோ அவரு திராட்சசம் குடிக்கல, அவர் வந்து ஒரு நசரனாக வாழ்ந்ததை பற்றி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னதெல்லாம் கிறிஸ்துவை பற்றி, அவர் சொன்னதெல்லாம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை பற்றி. ஏனென்றால் அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன மாத்திரத்திலே இவர்கள் யோவான் ஸ்நானன் விட்டு இயேசுவை பின்பற்றினாங்க. இன்னைக்கு அப்படி நடக்குதுங்களா? இன்னைக்கு நடக்குதுங்களா? அதனால தான் இயேசு விசுவாசத்தை துவக்குவதற்கு மனிதர்களை தான் பயன்படுத்துகிறார். அடுத்து கவனிங்களா, 40வது வசனத்துல யோவான் 1:40 பாருங்க. அதுல என்ன பாக்குறோம்னு சொன்னா, யோவான் சொன்னதை கேட்டு அவர்களுக்கு பின் சென்றதுல ஒருத்தன் யாருன்னா அந்திரேயா. அப்புறம் கவனிங்க 41வது வசனத்துல பாருங்க, இந்த அந்திரேயா இயேசுவை கண்ட மாத்திரத்திலே அவன் ஓடோடி சென்று சீமோன் பேதுருடத்தில் போய் சொல்லுகிறான், மேசியாவை கண்டோம். என்ன செய்கிறான்? வந்து இத பேதுருவை ஆண்டவருக்கு சீஷனாக மாற்றுகிறான். ஒரு குரு எவ்வளியோ அவ்வளிதாங்க சீஷர்களும். இன்னைக்கு உங்களுக்கு ஊழியக்காரனாக தேவன் இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். நான் கிறிஸ்துவை உங்களுக்கு காட்டாதபடி என்னை காட்டுவேனேயானால் என்னை போன்று பரிதபிக்கப்பட்ட ஒருவனும் இருக்க முடியாது. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவை மாதிரியாக கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், கிறிஸ்துவுக்காக வாழுங்கள், அவருக்காக அர்ப்பணித்து ஜீவியுங்கள், அவருக்காக சகலத்தையும் இழந்து வாழுங்கள் கிறிஸ்துவுக்காக. அந்திரேயா பேதுருவை கூட்டிட்டு வர்றாரு. இன்னொரு சீசன் வினோட இருந்து யாருன்னா பிலிப்பு. பிலிப்பு போய் நாத்தான்வேல் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏய் மேசியா பாத்துடா. இதுதான் பாருங்க, கிறிஸ்து நம்முடைய வாழ்வுல விசுவாசத்தை துவக்குவதற்கு பயன்படுத்துகின்ற நபர்கள். நம்மவாவது வருஷ வருஷம் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுவோம், மதர்ஸ் டே கொண்டாடுவோம், ஆல் சயின்ஸ் டே கொண்டாடுவோம், தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் கொண்டாடுவோம். அந்த நாட்களில் என்ன இருந்துச்சு? எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு பேதுரு வந்து அந்திரேயாவை கும்பிட்டு, அந்திரேயா உன் மூலமா தான் அங்க போனேன்னு சொன்னானா, இல்ல அந்திரேயா அதை எதிர்பார்த்தானா, இல்ல அந்திரேயா போய் யோவான் ஸ்நானன்ட்ட வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டு போய் ஒரு துணியை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு, ஐயா உன்னால தான் நான் இயேசுவை கண்டேன், அதுக்காக உனக்கு நன்றி என்று சொன்னானா? யோவான் ஸ்நானன் அதை எதிர்பார்த்தாரா? அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற நம்முடைய வாழ்வில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று, சகலத்தையும் கிறிஸ்துவுக்கு காண்பித்துக் கொடுப்போம். கிறிஸ்துவுக்கு காண்பித்துக் கொடுப்போம். நம்முடைய ஊழியங்கள் கிறிஸ்துவை காட்டட்டும். நம்முடைய ஊழியங்கள் அனைத்தும் கிறிஸ்துவை மட்டுமே சுட்டி காட்டப்படக்கூடியதாக இருக்கட்டும். நாம் மறைந்திருப்போம். ஆண்டவர் என்னை பயன்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவனும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரே ஒழிய, நான் மனிதனை வழிபாட்டுக்குரியவனாக மாறிவிடக் கூடாது. ஒரு மனிதனிடத்திலே நான் என்னுடைய தேவைகளை சொல்லி அவனையே தெய்வமாக மாற்றிவிடக் கூடாது. யோவான் ஸ்நானன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிடத்தில் அவனை போல பெரியவன் யாரும் கிடையாது. ஆனா அந்திரேயா அவர் சுட்டி காட்டின கிறிஸ்துவை காண மட்டும்தான் யோவான் ஸ்நானனோடு இருந்தார். அதற்கு பின்பு கிறிஸ்துவை பின்பற்றினார். சரி, இன்னொன்னு கவனிங்க, என்னிடத்துல இந்த விசுவாசம் துவங்கப்பட்டுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாரிடத்திலும் துவங்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதற்கு அடையாளம் என்னன்னு நினைக்கிறீங்க? எப்படி எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் ஆரம்பித்தாயிற்று? தேவன் ஆரம்பித்தார். எப்படி நமக்கு தெரியும்? கவனிச்சிடுவோம். வேதத்திலிருந்து வாசித்து அது பிறகு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். மத்தேயு 4:20 பாருங்க. இயேசு கிறிஸ்து அப்படி போறாரு. இயேசு கிறிஸ்துவன் உடையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிற இந்த இதுல பாக்குற மாதிரி இருக்காது. அவர் வந்து எளிய கோலமாக இந்த உலகத்துல வந்தவர். அவரை பார்த்து ஒருவருமே இன்னைக்கு பாடுவோம் நம்ம, இயேசுவை போல் அழகுள்ளோர். அந்த பாட்டும் தெரியாதா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இந்த உலகத்தில் சொல்லிட்டு பாடுவோம் பாத்துருங்க. ஏசாயா 53 அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார், அவருக்கு என்ன கிடையாது, அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்த்து விரும்பத்தக்கதான ஒரு ரூபம் அவரிடத்துல இல்லை. அவர் இப்படி போறாரு. இப்ப எல்லாம் தாடி வச்ச இயேசுவை தான் பாக்குறோம், அன்னைக்கு தாடி வச்சிருந்தாரா எனக்கு தெரியாது. அவர் போறாரு. யோவானும் சகோதரனும் பேதுருவம் அந்திரேயாவும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், விசுவாசத்து தோக்கி ஆயிட்டு, இந்த விசுவாசம் அவளிடத்துல இருக்கிறது. யோவான் காட்டி கொடுத்த கிறிஸ்துவை இவர்கள் கண்டு விட்டார். இப்ப மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவங்களை பார்த்து என்ன கேட்டாருன்னா, எப்பா என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். எந்த டீட்டெயிலும் சொல்லல, நீ இதை விடு நீ அதை விடு எதையுமே சொல்லல, பின்பற்றி வாருங்கள். காரணம் என்ன, அந்த விசுவாசத்தை கண்டார் கிறிஸ்து. என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா வேதவசனம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். விசுவாசம் உங்களிலும் என்னிலும் துவக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அதை சொல்ல வேண்டுமையானால், மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமையானால், தியாகம் வேணும், அர்ப்பணம் வேணும். இந்த ரெண்டும் இல்லாம நான் ஒரு விசுவாசின்ட்டு வேதத்தை எடுப்பதனால மட்டும் நான் சொல்ல முடியாது, அது வெளியரங்க பாருங்களேன். இயேசு என்ன சொன்னார், நான் வருகின்ற போது விசுவாசத்தை காண்பேனோன்னு கேட்டார். காண்பேனோ அப்படின்னு சொன்ன என்ன, எல்லாரும் விசுவாசிகள், ஆனால் விசுவாசத்தை கிரியைகளினால் வெளிப்படுத்துகிறவர்களா? காண்பேனா? உன்னுடைய விசுவாசத்தின் மூலம் எந்த கிரியைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை கிறிஸ்து காண்பாரா? விசுவாசத்தை தோக்கிச்சிட்டார், ஆனா அவர் காண்பாரா? இப்ப பாருங்க, பேதுருவும் அந்திரேயாவும் விட்டுட்டு ஓடிடுறாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போறாங்க. கேட்கல, ஐயா உங்கள்ட்ட ரூபா இருக்குதா, எத்தனை நாள் சாப்பாடு போடுவீங்க, கேட்கல. அப்புறம் பாருங்க, மத்தேயு 4:22 வாசிங்க, யோவானும் யாக்கோபும் தன் பெற்றோரையும் தன் வலைகளையும் படகையும் விட்டு விட்டு போயிட்டாங்க. அர்ப்பணம் இல்லாத ஒரு விசுவாசம் முன்னேறி போகாது. தியாகம் இல்லாத ஒரு விசுவாசம் கிரியை நடப்பிக்காது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம செயின்ஸ் சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை கூட நம்ம சொல்லும் போது, இழந்தவர்கள் அவர்கள், தியாகம் செய்தவங்க, தங்களுடைய பெஸ்ட் கடவுளுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் போது கிறிஸ்துவையே மாதிரியாக கொள்ளுவோம். யாக்கோபும் யோவானும் என்ன செய்துட்டாங்க, பெற்றோரை விட்டாங்க, படகு விட்டாங்க, வலையை விட்டாங்க, ஆண்டவர் பின்பற்றி சென்றாங்க. காரணம் என்ன, விசுவாசம் துவக்கப்படுமையானால் தியாகம் உண்டு. திருப்பி நான் சொல்றேன், என்னிடத்தில் விசுவாசம் துவக்கப்பட்டிருக்குமேயானால் நான் தியாகம் பண்ணணும், என்னிடத்தில் அர்ப்பணம் இருக்கும். இதை மறந்து போகாதீங்க. ஆதி திருச்சபை விசுவாசிகளை பாருங்க, அப்போஸ்தல 2:44-45 பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்ணினாரு, எல்லாரும் 3000 பேர் ஆண்ட சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோமே, அதுல என்ன பார்க்கிறோம், பேதுரு சொல்லல நீ அதை செய் இதை பண்ணு சொல்லல, அவர்களிடத்தில் விசுவாசம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன செய்தார்கள், எல்லாவற்றையும் விட்டு பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையில கொஞ்சம் யோசிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல, எல்லாத்தையும் துவக்கி இருக்கிறார். அந்த விசுவாசம் கிரியை நடப்பிக்கிற விசுவாசமாக இன்னைக்கு காணப்படுகிறதா, ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, கிறிஸ்து துவக்கினார், அப்புறம் வசனம் சொல்லுது கிறிஸ்துவே முடிக்கிறவர். இந்த கிரியையில முடிக்கிறவரும் கிறிஸ்து தான். இந்த விசுவாசத்தை ஆரம்பிக்கிறது கிறிஸ்து, பயன்படுத்துவார் சில மனிதர்களை, அவர்களுக்கு நமக்கு ஆண்டவர் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தந்ததுனால தான் அவர் நம்மிடத்தில் இந்த விசுவாசத்தை துவக்க முடிந்தது. அந்த விசுவாசம் பயனுள்ள விசுவாசமாக மாறாவிட்டால் பரிதாபம். என்ன அருமையா சொல்லுவார் பாருங்க, மத்தேயு 7 சொல்லுவாரு, அந்த நாட்களில் சிலர் வந்து சொல்லுவாங்களா, நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவது தவறா இல்ல, குணமாக்குவது தவறா இல்ல, அற்புதங்கள் செய்வது தவறா இல்ல, ஆனால் விசுவாசத்தின் கிரியையாகிய நற்கிரியை இல்லாமல் தீர்க்க தரிசனமோ குணமாக்குதலோ அற்புதம் செய்வதோ ஆண்டவர் பிறப்பம் இல்லை. என்ன சொல்ற பாருங்க, அக்கிரம செய்கைக்காரரே. ஐயா தீர்க்க தரிசனம் சொல்றவன் அக்கிரம செய்கையா, இல்ல, அவனிடத்தில் நற்கிரியே இல்ல. இதைத்தானே ஆபேல் காயினுடைய வாழ்க்கையில பாக்குறோம். காயினை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், உன் சகோதரத்துல கோபப்பட்டாயின்னு சொன்னார. ஏன் உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை? அழக சொல்றாரே, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நன்மை செய்யாதபடிக்கு வைக்கிற காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்வேன் எண்ணுகிறாயா? இதைத்தான் ஆண்டவர் காயினிடத்திலே கேட்டார். ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நன்மை செய்தவனுடைய ஊழியம், நன்மை செய்யாதவனுடைய பிரசங்கங்கள், நன்மை செய்யாதவனுடைய குணமாக்கும் மரங்கள், நன்மை செய்யாதவனுடைய தீர்க்க தரிசனங்கள் வீண் வீண் வீண். அவர்தான் அதை முடிக்கிறார் பாத்துருங்க. அந்த முடிப்பையும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புறேன். பாருங்க, பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவர் அழைத்தார். அவருடைய 3.5 ஆண்டு காலம் எப்படி அவர் வாழ்ந்தார்ன்றது நமக்கு தெரியும். ஒரு நாள்ல ஆவிக்கிற வாழ்க்கையில் எங்க இருப்பார், அடுத்த நாள் ஆவிக்கிற வாழ்க்கையில் எங்க இருப்பார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களில் பேதுரு பார்த்தான்னு சொன்னார். என்னது, எனக்கு பின்னால போ சாத்தானேன்னு சொன்னார். பாத்துருங்க, ரொம்ப பரிதாபமான காரியம். இந்த பேதுரு 3000 பேர், அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர், சபை வளர்ந்தது. கடைசியில் ரோமா புரியல. அருமையா இந்த பேதுரு அப்போஸ்தலனை இதோ கொலை செய்யத்தக்கதாக எல்லாம் முடிந்து அவனை சிலுவையில் அறைவதற்காக அவன் மேல் சிலுவையை ஏற்றின போது அவனுடைய மனதிலே சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவனுடைய மனதிலே ஒன்று தோன்றினதாம் என்னவென்றால், இதோ கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறதுனால தானே இந்த பாடெல்லாம். அவரை மறுதளித்து விட்டால் இந்த பாடு இல்லையே என்று தோன்றினதாம். அப்போது அவன் ஒரு முச்சந்தியில இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்ட விதமாக போனதை பார்த்தானா? அப்பதான் பேதுரு உடைந்து அழுது அந்த அந்த அதிகாரத்தில் சொன்னானாம், இயேசுவை போல் நான் சிலுவையில் அறையப்பட நான் தகுதி இல்லாதவன், அருகதை கிடையாது, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று அவன் கேட்டதினால் அவனை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொண்டார். அன்பான தேவ பிள்ளையே, சிலருடைய விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவிதமாக சிலுவையை கொண்டு போனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மனம் திரும்ப மாட்டோம். என் வாழ்க்கையில ஆண்டவர் மறுதளித்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை நான் மறுதளித்தாலும் பரவாயில்ல, நான் போகிற பாதை நன்மையா போகணும்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருப்போம். அதற்கு தான் சாலமன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. 2 தடவை கத்திருந்தார். அவருடைய கிருபை என்பது இதுதான். விசுவாச வாழ்க்கையை துவக்கினவர், விசுவாச வாழ்விலே நான் நடந்து கொண்டிருக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையின் பலவீனங்கள் வரும்போது என்னை சந்திக்கிறவர் என்ன, சந்திக்கும் போது நான் மனம் மாறுதலை காணாவிட்டால் என்னுடைய நிலைமை பரிதாபம். பேதுரு அன்று மனம் திரும்பினான், சாலோமன் மனம் திரும்பல. 2 தடவை ஆண்டவர் போனார். தேவன் மனைவிகள் சொல்ல கேட்டு இப்படி அந்நிய தேவதைகளை பணிந்து கொண்டிருக்கிறாயே, மனம் திரும்பு, கேட்கல. டீட்ரிச் பான்ஹாஃபர், அவரை பற்றி நான் எப்போதுமே சொல்லுவேன். காரணம் என்னன்னு சொன்னால், ஹூ இஸ் த என்னுடைய ஃபேவரட் தியாலஜின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா டீட்ரிச் பான்ஹாஃபர். அவர் வந்து புக்ஸ் எல்லாம் எழுதலை, ஒரு சின்ன ஒரு புத்தகம், 34 35 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் மட்டும்தான் அவர் எழுதினார். ஆனால் அந்த 34 35 பேஜில் உள்ள அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கான ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க டீட்ரிச் பான்ஹாஃபர். ஜெர்மன் தேசத்தில் அவங்களுடைய அந்த சரித்திரத்தை நீங்கள் போய் கூகுள் பண்ணி வாசிங்க, யூ வில் டெஃபினெட்லி அப்ரிஷியேட். ஏன்னா அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே, சகோதரங்க எல்லாருமே பெரிய பணக்காரங்க, படித்தவங்க. அன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய பிலாசபர்ஸ், இன்வென்ட் சயின்டிஸ்டாக இருந்தாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் சயின்டிஸ்ட், பிலாசபர்ஸ், லீடர்ஸ், பாஸ்டர்ஸ் இப்படி தான் இருந்தாங்க. டீட்ரிச் பான்ஹாஃபர் வாழ்ந்த இந்த நாட்களில் தான் ஹிட்லருடைய அராஜகம், நாசிஸ் இயக்கத்தினுடைய அராஜகம். அப்ப அதற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார். அப்ப இவருடைய அந்த சொல்வன்மையை பார்த்துதான் அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள் அவரை அங்கிருந்து கொண்டு வந்து விட்டார்கள். காரணம் என்ன, ஜெர்மனியில் இருந்தா கொண்டு போடுவார்கள் என்று. டீட்ரிச் பான்ஹாஃபர் அமெரிக்காவுக்கு வந்தார். அவரால் இங்கு இருக்க முடியவில்லை. என்ன சொன்னா தெரியுமா, என் சொந்த ஜனம் அங்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் இங்கு பாதுகாவலாக இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை என்று சொன்னார். இன்னைக்கு நான் இதையும் ஆண்டுடைய பாதுகாவல் என்று எண்ணிதானே அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் டீட்ரிச் பான்ஹாஃபர் சொன்னார், நோ, என்னுடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஐ வில் கோ பேக் டு ஜெர்மனி. நல்லா சொன்னாங்க, அமெரிக்காவில் அவருக்கு நல்ல வசதி கொடுத்து வச்சிருந்தாங்க, நல்லா சொன்னாங்க, ப்ளீஸ் இங்க ஸ்டே பண்ணுங்க, உங்க உயிர் ஆபத்துன்னு சொன்னாங்க. ஹீ டிட்ன்ட் கேர். ஜெர்மனி போனாங்க, ஏர்போர்ட்லயே அரெஸ்ட் பண்ணாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல கொண்டு அடைச்சாங்க, தூக்கிலிட்டு கொண்டாங்க. அவர் எழுதின அந்த 34-35 புத்தகத்துல தான் லட்சக்கணக்கானோர் இன்றைக்கு தியாலஜியில அந்த இது காரணம். ஹி லவ்ட் ஹிஸ் தியாலஜி. அவர் அந்த தியாலஜி இப்படி வாழ்ந்தாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்வலும் என்னுடைய வாழ்வலும் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாட அனுபவியாத கிறிஸ்தவ வாழ்க்கை பயன் அற்றது. மறுபடியும் சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மைதான ஐஸ்வர்யவான் லாசரு. அந்த ஐஸ்வர்யவனை பார்த்து தேவன் சொன்ன குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்வான், அவன் தவறான வழியில பணம் சம்பாதிச்சான்னு சொல்லவே இல்லை. கவனிச்சிடுங்க, என்ன குற்றச்சாட்டுன்னா ஆடம்பரமாக வாழ்ந்தான். அந்த ஆடம்பரத்தினுடைய உச்சத்தை பார்த்தீங்கன்னா, தன் வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு பருக்கள் புண்கள் பிடித்த ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட இறங்க முடியாதபடிக்கு அவனுடைய ஆடம்பரம் இருந்தது. அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையை பாருங்களேன், எவ்வளவு உயர்ந்த நிலைமைன்னு பாருங்க. அவன் நரகத்துக்கு போறான். அந்த பாதாளத்துல அவன் பாதாளத்துல போகும்போது லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறத காண்றான். என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, லாசரு அனுப்பி ஒரு துளி தண்ணி. அப்பதான் அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் சொல்றார், இங்கிருந்து யாரும் நினைச்ச முடியாது, அங்க போக முடியாது, அங்கிருந்து யாரும் இங்க வர முடியாது. அப்ப அவன் கேட்டது என்ன தெரியுங்களா? ஆண்டவனே, எனக்கு 5 சகோதரங்க இருக்காங்க, யாரும் அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லல. என்ன சுவிசேஷம்? நீ ஆடம்பரமா வாழ்றது பாவம் என்று யாரும் சொல்லல. என் சகோதரர்கள் இந்த நிலைமைக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்ல லாசரு அனுப்புங்கன்னா. அப்பதான் ஆபிரகாம் சொல்லுவாரு, அவங்களுக்கு சுவிசேஷ சொல்ல மோசே போன்ற அநேகர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்காவிட்டால் என்ன? ஸ்பெசிபிக்கா சொன்னா தெரியுமா? ஐயா, ஆடம்பரமா வாழ்வதனால அது பாவம், பாதாளத்துல கொண்டு போய் விடுன்ட்டு ஒருத்தரும் சொல்லல. ஐயா, நான் அதை எப்பவுமே யோசிப்பேன். பாத்துக்கங்க, என்னுடைய வீட்டுக்கு முன்னால இப்படி ஒரு லெப்ரசி வந்து படுப்பாரையானால் என்ன செய்வேன்? இந்தியா விட்டுருங்க, இந்தியா விட்டுருங்க, சாரி அமெரிக்கா விட்டுருங்க, இந்தியாவை எடுத்துக்கிடுங்க. முன்ன வந்து இப்படி ஒரு லெப்ரசி படுத்தா உள்ளுக்கு வந்து, அவர் லெப்ரசி இல்லை, உடல்லாம் நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரம் உடையவர், உள்ளுக்கு வந்து உங்க மேஜர்ல இருந்து கீழே விழுகிற துணி கீழே பொறுக்க அனுமதிப்பீங்களா? நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கிறது, நம்முடைய கிரியை அப்படி இருக்கிறது, நம்முடைய ஓட்டம் அப்படி இருக்கிறது. நான் பாவியா இருந்த போது கிறிஸ்து என்னை நேசித்ததுனால தான் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன். லாசருவை குறித்து என்ன குற்றச்சாட்டை ஆண்டவர் ஐசுவரத்தில் சொன்னார்? நீ ஆடம்பரமாக வாழ்ந்தாய், உன்னுடைய கண் உன்னுடைய வாசலுக்கு முன்பதாக இருந்த ஒரு ஏழைக்கு கூட இறங்க முடியாதபடிக்கு ஆடம்பரமாக வாழ்ந்தாய். இன்றைக்கு உங்களுக்கு மனக்கு அந்த அச்சரிப்பாக்க இருக்கட்டும். ஏன் சொல்றேன்னா, விசுவாசம் கிரியையில் நடப்பிக்கும் போது பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. எப்படி 11 அதிகாரத்தை வாசித்து பாருங்க, வாளால் அறுப்புண்டார்கள், சிறை உண்டார்கள், அதை செய்தாங்க இதை செய்தாங்க என்று சொல்லிவிட்டு தான் வசனம் சொல்லுகிறது. நம்மை எல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு ஒரு விசேஷித்த கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்தியாவில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, கடந்த ஒரு 6 ரொம்ப போராட்டம் இந்திய திருச்சபை. எங்க பாருங்க, சபையில துன்பத்தை கொடுக்குறாங்க. ஒன்னும் இல்லைன்னா, இப்போ ஒரு இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மாட்டிறைச்சி சாப்பிட்டா அடிச்சுக்கொள்றாங்க. இது மாட்டிறைச்சி சாப்பிடுறவங்களால அடிக்கிறது அல்ல, அந்த கீழ் ஜாதி மக்கள் கிறிஸ்துவர்களாக மாறுகிறபடியினால் என்னை பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் தான் யோசிப்பேன், என்கிட்ட எங்க ஊர்ல இருந்து கன்னியாகுமரில இருந்து யாராவது கேட்டா நான் இதைத்தான் சொல்லுவேன். அவங்களுக்கு தப்பு, நான் சொல்ற சரி என்று சொல்லல, நான் உங்கள்ட்ட சொல்லுவேன், 65% கிறிஸ்டியன் சொல்றீங்களே கன்னியாகுமரி, அங்குள்ள எம்பி பிஜேபியா தானே வந்திருக்கிறாரு, அவருக்கு தானே ஓட்டு போட்டீங்க, பிறகு அனுபவிக்க வேண்டியதானேன்னு சொல்லணும். தப்பு, நான் சொல்லுவது சரி என்று சொல்லவில்லை. இன்றையுள்ள கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. இன்றைக்கு வடகொரியாவில் ஒரு எலி கிடைத்தது என்றால் அவர்கள் இன்றைக்கு அதை ஒரு பெரிய ஃபீஸ்டாக நினைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் லேபர் கேம்பில் மனைவியை காணாமல் பிள்ளைகளை காணாமல் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். சிரியாவிலிருந்து போன அந்த ரெஃப்யூஜிஸை பத்தி நீங்க வாசித்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்றால் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்தார்கள். உற்றார் உறவினர்களில் அநேகர் அவர்களோடு கிடையாது, ஆனால் அவர்கள் ரெஃப்யூஜிஸா இருக்கிற இடம் கண்ட்ரிஸ் அவங்களை ஏற்றுக்கொள்ளல, இருக்கிற இடத்துல அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற அந்த கூடங்கள் நிரம்பி வழிகிறதாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் பரிசுத்தவான்களின் தினத்தை நினைவு கூறுகின்ற நாம், அவர்களில் விசுவாசத்தை துவக்கினவர் தான் என்னிலும் உங்களிலும் அந்த விசுவாசத்தை துவக்கி இருக்கின்றார். இந்த விசுவாசம் நம்மில் துவக்கப்பட தேவன் பயன்படுத்த அநேக பாத்திரங்கள், யோவான் ஸ்நானனை போல, இன்று அந்திரேயாவை போல, இன்றைக்கு பிலிப்பை போல, இன்று நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அநேக பரிசுத்தவான்களை அதற்கென்றும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். நான் விசுவாசத்தில் தொய்ந்து போகும்போது எனக்கு காட்சி தந்து மகனே மனந்திரும்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை பாடனுபவிக்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறாமல் ஆடம்பர கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறுமையானால், இந்த அந்த ஐஸ்வர்யன் லாசரத்தில் வந்து ஆண்டவர் யாபிரகாம் லாசரோ பண்றது ஐஸ்வர்யம் வந்து என்ன சொல்றது தெரியுமா, நீ பூமியில வாழ்ந்த சமயம் ஓ அந்த ஓமை மறந்துட்டீங்க போல் இருக்கு, எப்படி வாழ்ந்த, சம்பூரணமாக வாழ்ந்த, நன்மையை அனுபவித்தாய். இவன் என்ன செய்தான், தீமையை அனுபவித்தான், பாடு அனுபவித்தான். இன்னைக்கு அவன் தேற்றப்படுகிறான், நீ தள்ளப்பட்டாய். இன்னைக்கு கிறிஸ்தவம் எனக்கு ஆடம்பரத்தை கொடுத்து உல்லாசத்தை தருமையானால் என்னுடைய முடிவு பரிதாபம். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்களை அன்பு நல்ல ஆண்டவரே, நீர் என்னிலும் எங்களிலும் விசுவாசத்தை துவக்கின நாள் நான் பாவியாக இருந்த போது அதை துவக்கினீர் ஆண்டவரே. பேதுருவிடத்தில் அப்படித்தான் நீங்க துவக்கினீங்க. ஆனா இந்த விசுவாசம் எங்களிலே துவக்கப்பட காரணமாக இருந்தவர்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேதுருவை கேட்டோம்னா அந்திரேயாவை சொல்லுவான், என்னிடத்துல கேட்டோம் கேட்டாங்கன்னா எனக்கு ஊழியர்களாக காணப்பட்டவர்கள் பிபிஎஸ் டீச்சர்ஸ் நான் சொல்லுவேன், அப்பாவை சொல்லுவேன், அம்மாவை சொல்லுவேன். என் விசுவாசம் இன்றைக்கு கிரியையிலே வெளிப்படாதபடிக்கு ஆடம்பரமும் உல்லாசமும் ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட உதவ முடியாதபடி கண் பார்வையற்றவனாய் நான் இருப்பேனே, ஆனால் என் முடிவு பயங்கரமானவரே. இன்றைக்கு போதிக்கிற நானே ஆகாதவன் என்று தள்ளிவிடப்படாதபடிக்கு என்னை அடக்கி ஒடுக்கி ஆண்டவர் தந்த மூச்சு இருக்கும் வரையிலும் இந்த விசுவாச வாழ்வில் முடிவு பரியந்த நிலையத்திற்கு எங்களுக்கு உதவித்தார். செய்தி கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த விசுவாசம் நீர் துவக்கினதையா, அதை நான் ஒரு நாளில் உங்க கையில கொடுக்கும் போது பவுல் சொன்னது போல என்னில் ஆரம்பித்தவர் இதோ அதை அவரிடத்திலேயே நான் கொடுக்கிறேன்னு சொன்னானேப்பா. அவிதமாக எங்க ஆவியை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தவான்கள் செயல்பட்டபடியே நாங்களும் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவித்தார். இப்போது நாங்கள் ஆராதிக்க இருக்கிற இந்த திருவிருந்து ஆராதனையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். குறைகளை தயவாக மன்னியும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.